तत्नोस्मत्रस्य पङ्गादपहमितरुषा नन्दपत्न्यादपत्थ कृच्छ्रेणो लूकलेयो तनपदिदनयौ मोसयामास सापात् नन्दात्यै प्राप्य वृन्दावनमिह रमयन् वेणुनातातिपिन्यो वत्सान्पान् वत्सरूपम् क्रतुपुक् अरिमथो पोदयन् सोश्वतान्माम् ஸ்ரீகிருஷ்ணர் தயிர்பானையை உடைத்ததனால் யசோதாவிற்கு கடும் கோபம் வந்தது. அதனால் அவரை அதிக சிரமத்தின் பேரில் உரலில் கட்டினாள் யசோதா. அவ்வுடலை அனாயாசமாக இழுத்துச் சென்ற கிருஷ்ணர் சாபத்தினால் மரவடிவில் இருந்த குபேரனின் குமாரர்களான நலகூபர மணிக்ரீவர்களை அச்சாபத்தினின்றும் விடுதலை செய்தார். பின்னர் நந்தகோபன் முதலியவர்களுடன் பிருந்தாவனத்தை அடைந்து தனது குழலோசையினால் எல்லோரையும் சந்தோஷித்தார். கன்று வடிவெடுத்து கன்றுகளை ஹிம்சித்த அரக்கனை கொன்று கன்றுகளை காப்பாற்றி எஞ்ச போக்தாவாகவும் எதிரிகளை கொல்பவராகவும் உள்ள ஸ்ரீகிருஷ்ணர் நம்மை காப்பாற்றட்டும்.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ராகவேந்திரர் நமக்காக அளித்த கிருஷ்ண சாரித்திர மஞ்சரே, இதில் மூன்றாவது ஸ்லோக உண்டான அர்த்தம் பார்ப்போம். நந்தகோபன் வீட்டில் கிருஷ்ணனுக்கு யசோதை பால் கொடுத்து கொண்டு இருந்தார். பாருங்க, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் ஒரு குழந்தையாக யசோதையினுடைய மடியில் அமர்ந்து பால் அருந்துகிறான் என்றால் யசோதை செய்த பாக்கியம் என்ன? பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது பார்த்தோம்னா ஒரு அடுப்புல பால் வச்சிருக்கு, அது பொங்கி வழியக்கூடிய ஒரு நேரம். அடடா, அந்த பால் கொட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பால் குடித்து கொண்டிருந்த அந்த கிருஷ்ணனை கீழே வச்சுட்டு உடனே அந்த பாலை இறக்க உடனே கிளம்பிட்டா யசோதை. என்ன கோபம் வந்துச்சு கிருஷ்ணனுக்கு! அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனா இருக்கிறவன் நானு உன்னுடைய மடியில பால் குடித்து கொண்டிருக்கும் போது ஒரு அரை லிட்டர் பால் நீ வலையில வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை இறக்க போயிட்டியா? இதோ நான் செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல இருக்கக்கூடிய அத்தனை பால் தயிர் வெண்ணெய் அது அத்தனை பானையும் உடைச்சு துவம்சம் பண்ணிட்டான். அவன் எப்பவுமே படுத்திருப்பது க்ஷீர சாகரத்தில் இல்லவா? வந்து பார்த்தா வீடெல்லாம் வெறும் பால் தயிர் வெண்ணையாக சிதறி அதுக்கு நடுவுல ஆனந்தமா கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு இருக்கான். யசோதைக்கு கோபம்னா கோபம், இந்த சின்ன வயசுல இவ்வளவு கோபமா செய்வைய நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா? இவனுடைய டெய்லி கம்ப்ளைண்ட், குழந்தை கொஞ்ச நெஞ்ச குறும்பு வந்தா பரவாயில்ல, டெய்லி சாயந்தரமானா அந்த வீட்டுல வெண்ணெய் திருடிட்டான் பால் திருடிட்டான். இப்படி கம்ப்ளைண்ட் கேட்டு கேட்டு யசோதைக்கு பாவம் என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ரெண்டு அங்குல கயிறு எடுத்தா கட்டி போட்டுறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரம்பை எடுத்துட்டு மிரட்டுற மாதிரி ஆனந்தமா கிருஷ்ணனை துரத்துறா. மேல தேவான் தேவத்தர்கள்லாம் ஆனந்தமா பார்த்துட்டு இருக்காங்க. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகினையே ஒரு பெரம்பு எடுத்து ஒரு தாய் துரத்துறா அப்படின்னா இது என்ன ஆச்சரியம், இது என்ன லீலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா மேல இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ என்ன பண்ணா, அவனுடைய வேகத்துக்கு யசோதையால ஓட முடியுமா? அப்ப கடைசியில என்னாச்சு, இவனை என்னால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஆனந்தமா உட்காந்துட்டா யசோதை. உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்பா இவனை பின்னாலே என்னால ஓட முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு யசோதை உட்கார்ந்தா முன்னாடி வந்து நிக்கிறான் கிருஷ்ணன். அம்மா என்ன கட்டுறேன் அப்படின்னு சொன்னியே கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அங்குல கயிறு பாருங்க, ஆனந்தமா கிருஷ்ணனை கட்டலாம் அப்படின்னா இன்னும் ஒரு அங்குளம் தேவைப்படுது. பார்த்தா ஆத்துல எந்த கயிறும் இல்ல. நேரா யசோதை என்ன செய்யறா, பக்கத்தாத்துக்கு போய் அம்மா கயிறு உங்க ஆத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா. எதுக்குடிம்மா அப்படின்னு கேட்டா கிருஷ்ணனை கட்ட, அடப்பாவி நல்லப்ப நல்ல காரியம் செஞ்சு ஆத்துல இருக்கிற எல்லா கயிறையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா கயிறு வாங்கிட்டு வந்தா எவ்வளவு கயிறை மேலே மேலே முடிச்சு போட்டாலும் ஒரு அங்குளம் கம்மியா இருக்கு. நந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய அத்தனை வீட்டுக்கும் போய் கயிறு வாங்கிட்டு வந்துட்டா, அத்தனையும் சுத்தினாலும் ஒரு அங்குளம் கம்மியா இருக்கு. கடைசியில என்ன பண்ணா, முதல் முதல் வீட்டுக்கு போய் கயிறு கேட்டாரு இல்லையா, அவ வீட்டுக்கே வந்துட்டா, ஏண்டி இப்பதாண்டி நான் கயிறு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. யசோதைக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் தெரியல. சுவாமியே சாமான்யமான ஒரு கயிறுனால கட்டணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? அவன் கட்டணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எது தெரியுமா, பக்தி அப்படிங்கிற ஒரு கயிறு இருந்தால் மட்டுமே அவனை கட்ட முடியும். அந்த ரெண்டு அங்குளம், ஞானம் ஒண்ணு பக்தி ஒண்ணு, இந்த ரெண்டு இருந்தால் மட்டுமே நம்ம கிருஷ்ணனை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்த அந்த பாகவதத்துல நடந்த அந்த கட்டத்தை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆனந்தமா வர்ணிக்கிறார். கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை கயிறும் சேர்ந்தியும் கிருஷ்ணனை ஏன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ருக்மணீச விஜயத்துல ஆனந்தமா ஸ்ரீ வாதிராஜர் வர்ணிக்கிறார். பாருங்க, ஸ்தானங்கள் இருக்கு தேவர்களுக்கெல்லாம். ஏன்னா இப்ப வாயு தேவரா இருக்கிறவர் அடுத்து பிரம்ம தேவரா வரப்போறார். அப்ப இப்ப பிரம்ம தேவரா இருக்க போற என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லாருமே பகவானுடைய உதரத்துக்குள்ள இருப்பாங்க. அப்படின்னா ரிட்டையர்டு பிரம்ம தேவர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரம்ம தேவரும் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய உதரத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்களா கிருஷ்ணனோட வயிற்றுக்குள்ள இருந்து, என்னன்னு நாம எத்தனாயிரம் வருஷம் தபஸ் செஞ்சு நாம கிருஷ்ணனை அடைஞ்சிருக்கோம், இப்ப என்னாச்சு, இவ என்னமோ இவ வீட்டுல குழந்தையா பிறந்தா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்மளுடைய கிருஷ்ணனை சாமானிய ஒரு கையால கட்டணும்னு நினைக்கிறா, நம்ம கட்ட விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒவ்வொரு தடவையும் ஆகி கயிறு எடுத்து அந்த கிருஷ்ணனை கட்ட போகும்போது ஒரு இன்ச் வயிற்றுக்குள்ள இருந்த அந்த ரிட்டையர்டு பிரம்மா தேவர்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய வயிற மின்னுக்கு தள்ளினாங்களாமா. அதனாலேயே ஒரு ஒரு அங்குளம் என்ன சொல்லுது, அந்த கயிறு பத்தாவம் போச்சு யசோதைக்கு. இது வந்து ஸ்ரீ வாதிராஜர் தன்னுடைய கிரந்தமா இருக்கக்கூடிய ருக்மணீச விஜயத்துல வர்ணிக்கிறார். பாருங்க, கடைசியில ஒரு வழியா கிருஷ்ணனாமா கட்டேன்னு சொன்னியே கட்டு அப்படின்னு சொல்ல ஆனந்தமா கட்டிட்டா. என்ன பண்ணா, ஒரு உரல் இருந்துச்சு, அந்த உருள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா கட்டிட்டா, இனி இந்த எந்த தொந்தரவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுப்படிக்கு வேலைக்கு போயிட்டா. யாரு, யசோதை. சரி, அப்படியே தூரமா பார்த்தா அம்மா உள்ள போய் வேலைக்கு போயிருக்கா அப்படின்னு உடனே இப்ப என்னாச்சு, ஆனந்தமா அந்த உரலை இழுத்துண்டு மெல்ல நகர ஆரம்பிச்சுட்டா. பாருங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க, தூரத்துல இருந்து பார்த்தா அந்த உரல் தானா நகர்ற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி கிருஷ்ணன் இயக்கிறதுனால அந்த உரல் நகருது. இது போலவே நாம இந்த உலகத்துல நாமளா நடக்கிறோம், நாமளா சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நாம நினைச்சா தயவு செய்து அது ரொம்ப தவறு. உரல் போல இருக்கக்கூடிய ஜீவாத்மா நாம, அந்த உள்ள இருந்து ஆனந்தமா அதை இயக்கிறது சாக்ஷாத் கிருஷ்ணன் அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் சொல்லவே இந்த காட்சியை வச்சாங்க. எங்க, ஸ்ரீமத் பாகவதத்துல பாருங்க, உரல் தானா நகர்றது இல்ல, அதே மாதிரி நாமளும் நாமளா நம்மளுடைய செயல்களை செய்ய முடியாது. உள்ளிருந்து ஆண்டவன் இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். என்னாலேயே செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து பல விஷயங்களுக்கு மாறுதற்ற வேலை தயவு செய்து விட்டுருங்கோ. அவன் ஒரு நிமிஷம் இந்த வாழ்க்கையை இப்படி மாத்தணும்னா அவனால முடியும். அதனால என்னைக்குமே சரணாகதி அது ரொம்ப முக்கியம். எனக்கு மேல ஒருத்தன் இருந்து என்னை இயக்குகிறான் அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கு வரையிலும் இருக்கோ அன்னைக்கு வரையிலும் நம்மளுடைய வாழ்க்கைய அவன் பார்த்துப்பான். ஆனந்தமா அந்த கயிறு என்ன சொல்லுது, அந்த உரலை இழுத்துட்டு நேரா போனா ரெண்டு மரங்கள் இருந்துச்சு. அந்த ரெண்டு மரங்கள் யாருன்னா குபேரனுடைய குழந்தைகள் நலக்ரீவன், நலகூபன், மணிக்ரீவன் ரெண்டு பேரே குபேரனுடைய குழந்தைகள். சாபத்தினால ரெண்டு மருது மரங்களா நிக்கிறாங்க. பாருங்க கிருஷ்ணனுடைய அவதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையும் இருந்துச்சு. அந்த சாப விமோசனம் கிருஷ்ண அவதாரத்துல ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மரத்துக்கு நடுவில் ஆனந்தமா உருளை இழுத்துட்டு போனவன் நேரா அந்த கிருஷ்ணன் உள்ள போனான். மரம் விழுந்தது, அமரர்கள் எழுந்தனர். பாருங்க எத்தனை காலமா மரமா இருந்து சுவாமியினுடைய ஜெபமே பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஏன்னா மனிஷாலா பிறந்திருந்தா கூட நமக்கு கொஞ்ச நேரம் தான் ஜபம் பண்ணவும் ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணவும் நேரம் நாமளா ஒதுக்க வேண்டி இருக்கு. ஆனா மரத்துக்கு வேற எந்த வேலையும் இல்லாததுனால சதா சர்வகாலமும் ஸ்தோத்திர பாராயணமே செய்துட்டு இருந்தாங்களாமா. யாரு? நலக்ரீவனும் நலகூபனும் மணிக்ரீவனும். சரி, ஒருவேளை நீங்க ஸ்தோத்திர பாராயணம் செஞ்சுட்டு இருந்தா நீங்க பகவான பார்க்க வேண்டியதில்லை, நீங்க ஆனந்தமா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருங்க. உங்களை தேடி பகவான் வருகிறான் அப்படிங்கிறது தான் இப்ப சொல்லக்கூடிய ஆனந்தமான ஒரு நீதி. பாருங்க ஒரு ஒரு விஷயத்திலையும் கயிறு கட்டும் போது ஞானம் பக்தியினாலதான் சுவாமிய கட்ட முடியுங்கிற ஒரு பாடம் சொல்றான். ஒரு உரலை நகர்த்தும் போது ஜீவனா இருக்கக்கூடிய நீ தானா இயங்கிறதுல நான் உள்ளிருந்து இயக்குகிறேன் அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்றான். மருது மரங்கள் விழுந்து அமரர்கள் அதாவது தேவர்கள் எழுந்தனர் அப்படின்னு சொல்லும் போது யார் ஒருத்தர் மரமா இருந்து அவனை பாராயணம் நித்தியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுது, சுவாமியை தேடி போக வேண்டாம், பாருங்க சுவாமியே அவர்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள உலகியல் நீதியிலே நீதிகளை எவ்வளவு அருமையா வச்சிருக்கிறாங்க பாகவதம். இதையே பாருங்க நம்ம ராகவேந்திர சுவாமிகள் ஒரு சின்ன ஒரு வரிங்க, தத்மோ சுத்மத்ரஷ பங்காது பகமித ருஷா நந்த பத்னியாத பத்தா, ஒரு ஒரே வார்த்தை. ஆனா அந்த ஒரு வரியை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் தேவை. ஏன்னா அதனுடைய கதாபாகத்தை எவ்வளவு சுருக்கமா, இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் ஞானிகளால் மட்டுமே முடியும். நிஜமா சொல்றேன், நீங்க எல்லாம் இவ்வளவு பக்தாலா இருக்கிறீங்க, ராகவேந்திர சுவாமிகளுடைய ஒரு பக்கம் நமக்கு தெரிகிறது, இன்னொரு பக்கம் கிரந்த உலகத்துல அவர் எழுதின அந்த வார்த்தைகளுடைய ஜாலங்கள் இருக்கு பாருங்க, அதை எண்ணி எண்ணி வியக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய கிரந்தம் படிக்கிறதா இருந்தாலும் ராகவேந்திர சுவாமிகளுடைய கிரந்தத்தை துணைக்கு வைக்காம ஒரு துளி புரியாது அப்படின்னு பண்டிதர்கள் சொல்றாங்க. பாருங்க அப்பேற்பட்ட கொடையை வழங்கிட்டு போயிருக்கிறார் நம்ம ராகவேந்திர சுவாமிகள். பாருங்க காலம் காலமா நம்ம குருராஜரை நினைக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கும். சாமான்யம் இல்ல, அது மட்டுமல்ல, உரலில் கட்டினால்னு ஒரு பக்கம் பார்த்தோம், இன்னொரு பக்கம் மருது மரம், மரம் விழுந்தது அமரர்கள் எழுந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம். பார்த்தா இதுவரையில நந்த கோகுலத்துல மூணே மூணு பேர் தான் வந்தாங்க. யாரு? பூத்தனி வந்தா, சகடாசுரன் வந்தா, அதுக்கப்புறம் திருநாவர்த்தன், மூணு ராட்சசால் வந்தா. என்னடா இனி ஒரு ஆளையும் காணோம் அப்படின்னு பார்த்தா கம்சன் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ராட்சசர்களும் உனக்கு டிரான்ஸ்பர் தரேன், நீங்க கோகுலத்துக்கு போங்க அப்படின்னா யாருமே போறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா போனவ யாரும் திரும்பி வரல. இவ மூணு பேரும் வந்தாங்க, சம்ஹாரம் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வரலன்னு நாம சேஃபா நந்த கோகுலத்துல இருக்க முடியுமா? உடனே நாம இடம் பெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் முடிவு பண்ண நந்த கோகுலம் விட்டு பிருந்தாவனத்திற்கு என்ன சொல்லுது கிளம்பணும்னு எத்தனைச்சா. பல பேர் ஒத்துழைக்கல, அடுத்த நாள் பாருங்க, தன்னுடைய ரோம கூப்பத்திலிருந்து ஒரு விதமான மிருகத்தை உண்டு பண்ணி ஒருத்தொருத்தர் வீட்டு முன்னாடியே நிறுத்தினான். பயந்தவங்க முதல் நாள் ராத்திரி நான் வரல, இந்த சின்ன குழந்தையினுடைய பேச்சை யாரு கேட்கறதுன்னு சொன்னவங்க எல்லாருமே நேரா கிருஷ்ணன் கிட்ட வந்து, கிருஷ்ணா எப்ப போலாம் பிருந்தாவனத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தாங்க, கிருஷ்ணா நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன் கிருஷ்ணா, ஆனா நீ என் கூட வரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ காரியம் செய்யுங்க, ரைட், அந்த பகவான் என்னோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீங்க சுவாமி கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பின்னாடியே நிப்பான். ஒரு வார்த்தை சொல்றாங்க தாசர், பகுத்த ஜனா முந்தே நான் அவரை ஹிந்தே. நீ பாடிட்டு போற, நீ ஸ்லோகன் சொல்லிட்டு போற, நீ ஏதாவது விழுந்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு அதனால நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றாங்கன்னா அந்த சுவாமியினுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படி பாருங்க. அந்த பிருந்தாவனத்துக்கு கிளம்பி போகக்கூடிய அந்த விஷயம் பாருங்க. முதல்ல வயசானவங்க எல்லாம் வண்டியில ஏறினாங்க, சரி, பெண்கள் எல்லாம் தன்னை எப்படி அலங்காரப்படுத்தி அவங்க அத்தனை பேர்த்தையும் வண்டியில ஏத்தி கிருஷ்ணன் மற்றும் 200க்கும் மேல இருக்கக்கூடிய அந்த புட்ட புட்ட பாலகர்கள் என்ன செய்தாங்க தெரியுங்களா? கையில இருக்கக்கூடிய வாத்தியங்களை எடுத்துட்டு ஆனந்தமா நடந்து போனாங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடங்கள். ரயிலையே நாம போறோம்னா முதல்ல நம்ம என்ன சொல்லுது, ஒய்ஃப் பெண்களை முதல்ல ஏத்தணும், அதுக்கப்புறம் ஆண்கள் ஏறணும்னு ஒரு மிகப்பெரிய பாடம் பாருங்க. அப்ப என்னாச்சு, மேல இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய கதிர்களை ஆனந்தமா இறக்கி என்ன பண்ணா, பிருந்தாவனத்துக்கு போறதுக்காக அந்த மாடுகள் அந்த குளம்புல இருந்து அந்த புழுதி மேல கிளம்பிச்சான். சரி, நந்தகோபர் கோபையர்கள்லாம் ஆனந்தமா நடந்து வந்துட்டு இருக்கிறதுனால அவருடைய பாதத்துல இருக்கக்கூடிய ரேகைகள் அந்த மண்ணில் படர்ந்துச்சான். ஆஹா, இந்த மாதிரி ஒரு பிரசாதம் இந்த உலகத்துல இனிமேல் எந்த நாளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் தன்னுடைய கிரணங்களை என்ன செய்தான், இவங்க போற பாதையில கீழே இறங்கி அந்த புழுதியை எடுத்து தன் என்ன சொல்லுது உடம்பில் தேய்த்து கொண்டான் அப்படின்னு பாகவதம் வர்ணிக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்பவும் என்ன சொல்றாங்க, இந்த நந்தகோகுலம் பிருந்தாவனம் அப்படி போனா சும்மா வெறுமனே நின்னு பாக்குறது அல்ல, அந்த கிருஷ்ணனுடைய பக்தியினுடைய அலாதியில என்ன செய்யறாங்க, எப்ப நந்தகோகுலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை மெதிச்சா உடனே கீழே விழுந்து புரள்றாங்க. இந்த இடத்துலதானே கிருஷ்ணன் நடமாடினான், இந்த இடத்துல மெதிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புரளும் பக்தர்கள் இருக்கிறாங்க. அது என்னன்னா அதீத பக்தி, சதாசர்வ காலமும் அவனையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த யோக்கியத்தை கிடைக்கும். அவங்களுடைய பக்திய காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க சேத்திரத்துக்கு போறதுக்கு காரணமே அதுதான். கிருஷ்ணனை பார்க்கணும்னா நந்தகோகுலத்துல பாக்கணுமா, உங்களுடைய பூஜை அறையில இல்லையா? கண்டிப்பா இருக்கா? ஆனா மந்திராலயத்துக்கு போறோம், எதுக்கு போறோம், ராயர் இருக்கார், ரைட், ஆனா எவ்வளவு விதமான பக்தர்கள் வராங்க, அவங்க எப்படி எல்லாம் தன்னுடைய என்ன சொல்றது பிரார்த்தனையை ராயர் முன்னாடி வைக்கிறாங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. முட்டி போட்டு பிரேஷனை பண்றாங்க, முட்டியில ரத்தம் வர்றத நானும் கண்ணால பார்த்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ராகவேந்திராய நமகன உதடு உச்சரிக்குது, மனசு சொல்லுதா, ஹிருதய பூர்வமா சொல்ல வேணும். அந்த டெடிக்கேஷன், அந்த மாதிரி பக்தர்களை பார்க்கும்போது நம்ம மெய்யெல்லாம் என்ன பண்ணுது, மெய் சிலிர்க்க வேண்டாமா? அப்ப தெரியும் நாம எந்த நிலையிலே நம்ம குருகள மேலையும் கிருஷ்ணன் மேலையும் ராமன் மேலையும் நம்மளுடைய பக்தியினுடைய அளவு என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நாம இன்னும் போகக்கூடிய தூரம் எவ்வளவுன்னு தெரியணும். வாய் அவனுடைய நாமம் சொன்னா பத்தாது, மனசுல அவனுடைய கிரியை தெரிய வேணும். அவன் என்னென்ன விளையாட்டு செய்தான், அவனுடைய எவ்வளவு பெரிய கருணா மூர்த்தி அப்படிங்கறது நமக்கு தெரிய வேணும். பிருந்தாவனத்துக்கு போன உடனே அங்க ஆனந்தமா வத்சாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பாருங்க, கிருஷ்ணனுக்கு யா எது பிடிக்குமோ கன்று உருவில வந்தா பாருங்க. அந்த கன்று பார்த்தா கிருஷ்ணனுக்கு அவ்வளவு அலாதி பிரியம், ஆனா அந்த உருவிடத்தே வந்தா மற்ற கன்றுகளோட கன்றுகளா ஐக்கியம் ஆயிட்டான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் கன்றா வந்தா கிருஷ்ணன் ஆனந்தமா என்னை எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். கிருஷ்ணனுக்கு தெரியாதா யார் அசுரன் யார் கன்று அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த வத்சாசுரனை தலைக்கு மேல எடுத்து சுத்தி கரகர கரகரனு சுத்தி அவனையும் வதம் செய்தான் கிருஷ்ணன். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் என்னை காப்பாற்றட்டும். பாருங்க, ஒரு ஒரு வரி முடிக்கும் போது நம்ம ராகவேந்திர சுவாமிகள் எங்க எங்க இப்பேற்பட்ட மகிமை பொருந்திய கிருஷ்ணன் என்னை காப்பாற்றட்டும், இந்த கிருஷ்ணன் என்னை காப்பாற்றட்டும், கிருஷ்ணன் என்னை காப்பாற்றட்டும், இந்த வார்த்தை இல்லாத ஒரு ஸ்லோகம் முடிக்கல பாருங்க ராகவேந்திர சுவாமிகள். அதுதாங்க அவரு வந்து கும்பிடக்கூடிய அந்த கிருஷ்ணன் மேலையும் மூல ராமர் மேலையும் வச்சிருந்த பக்தியினுடைய அளவு. ஆஹா, ஒரு ஒரு வார்த்தை சொல்லும் போதும் அந்த ஹரியே சர்வோத்தமன் அப்படிங்கக்கூடிய என்ன சொல்லுது அந்த தாரக மந்திரத்தை எந்த கிரந்தத்திலையும் விடாத பாருங்க. நமக்கும் எவ்வளவு பக்தியை ஊற்றார் ராகவேந்திரர். இன்னும் பலவிதமான ஸ்லோகங்கள்ல நிறைய அர்த்தங்கள் சொல்றார். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாட்சாத் குருராஜனுடைய அருளினால் நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடத்துறது சாட்சாத் குருராஜரே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச வஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசன்.